வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு வந்து நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில சர்வதேச பல்லுயிர் பெருக்க தின சிறப்பை முன்னிட்டு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஏ மணிமேகலன் அவர்கள் உயிரின பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றி பல தகவல்களையும் வந்து வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம் வாழ்க்கை முறையில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு பாதுகாப்பான வகையிலையும் சரி, நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை செஞ்சுக்கிறோமோ, அதுபோல் பல்லுயிர் இனங்கள், அதாவது வனவிலங்குகளாக இருக்கட்டும், கடல் உயிரினங்களாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அதோடைய வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு இருக்குது. அது எந்த அளவுக்கு நாம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களை இன்றைய தினமாக வந்து உலக பல்லுயிர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் இதை பற்றிய பல அறிய தகவல்களையும் பல்லுயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பற்றி விரிவான வகையில் எடுத்துக்கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆ மணிமேகலன், சுற்றுச்சூழல் அறிவியல் துறை, பாரதியார் பல்கலைக்கழகம்.
சார், இப்போ வந்து இன்றைய தினம் வந்து பல்லுயிர் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த பல்லுயிர் அப்படின்னா என்ன சார்?
பல்லுயிர் என்பது ஒரு சிறிய ஒரு சில் அமீபாவில் இருந்து செடி கொடிகள், தவளைகள், மீன்கள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், உயிரினங்கள் அனைத்தும் சேர்ந்தது. ஆங்கிலத்தில் பயோடைவர்சிட்டி.
நல்ல சார். இப்ப இந்த பல்லுயிரினை வந்து பாதுகாக்க வேண்டியதோட அவசியம் என்ன இருக்கு சார்?
பல்லுயிரிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, சுத்தமான தண்ணீர், சுத்தமான காற்று, உண்ணுவதற்கு தேவையான உணவு, மருந்துகள், இருக்க இருப்பிடம் அனைத்தையும் நமக்கு பல்லுயிர் நமக்கு கொடுக்குது. மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் பல்லுயிரிலிருந்து கிடைக்குது. மனிதனுடைய பேராசைகளை வந்து பல்லுயிர் நமக்கு கொடுக்காது. மனிதனுக்கு அன்றாட தேவைகளுக்கு என்ன வேண்டுமோ அது அத்தனையும் நமக்கு பல்லுயிர் தருது.
இப்ப இந்த பல்லுயிர் வந்து பெருக்கத்துடைய வந்து கண்ணோட்டம் வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி இருக்கு?
பல்லுயிர் பெருக்கத்தினுடைய பாதுகாப்பு, அதனுடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா மக்கள் கிட்ட வந்து அந்த அளவுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வயசுல இருக்கும்போது விளையாடுவோம், தண்ணியில விளையாடுவோம், மலைக்கு போவோம், மலையில போய் நல்லா அந்த காடுகள்லாம் பார்த்துட்டு வருவோம். அந்த அனுபவங்கள் வந்து இப்ப இருக்கிற குழந்தைகள் கிட்ட இல்லை. நம்ம வந்து மண்ணில் வந்து நம்ம விளையாட விடுறதில்ல. மண் அப்படின்றது எப்படி வந்து ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு தொப்புள் கூட எப்படி ஒரு கனெக்ஷனா இருக்குதோ, அதே மாதிரி நமக்கும் இந்த பூமி இயற்கைக்கும் இந்த மண்ணு தான் நமக்கு வந்து ஒரு தொப்புள் கொடி போன்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. எல்லாத்தையும் கடைசியில என்னன்னா எல்லாமே மண்ணா தான் மாறுதுனால இப்ப நமக்கு கிடைக்கிற உணவு, எல்லா மருந்துகள் எல்லாம் மண்ணுதாங்க. மண்ணுல இருந்துதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால இந்த மண்ணை வந்து நம்ம வந்து மதிக்கணும். விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் உழுவும் போது மண்ணுல காலில் செருப்பு போட மாட்டாங்க. அதுக்கு என்னன்னா விவசாயிக்கும் அந்த மண்ணுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அது எப்படி, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இயற்கை மீது வந்து ஒரு கவனம் செலுத்தினாங்களோ அவங்களுக்கு இருந்துச்சோ அந்த அவேர்னஸ் வந்து நாம இன்னைக்கு நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம பயன்படுத்துற எல்லா விதமான பொருள்களுமே பாத்தீங்கன்னா பல்லுயிருக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதா தான் இருக்குது. ஒரு 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 சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை தூக்கி போடுறோம், அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எங்க போகுது? தண்ணீர் அடிச்சுட்டு போய் கடலுக்கு போகுது. கடல்ல வந்து மீன் உயிரினங்கள் எல்லாம் சாப்பிடுது, மீன்கள் எல்லாம் சாப்பிடுது. அந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து அந்த உயிரினங்களுக்கு உள்ள கலக்குது. மறுபடியும் அந்த மீன்களை வந்து நாம தான் சாப்பிடுறோம். எப்படி வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து அந்த மீன் இனத்துல போய் மறுபடியும் அது வந்து ஒரு பாய்சனா வந்து நமக்கு மறுபடியும் மனிதர்களுக்குள்ளே வருது. இது எத்தனை பேருக்கு இதை தெரியும்? இன்னொன்னு, நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போடுறோம் அப்படின்னா அது போய் பறவைகள்ல வந்து கண்ணு மூடிக்குது, சிலதெல்லாம் வந்து கழுத்துல மாட்டிக்குது. இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் வந்து மக்கள்கிட்ட இல்லாதனாலதான் நம்ம வந்து பிளாஸ்டிக் போன்ற பொருள்களை வந்து வெளியில வந்து ரொம்ப கவனக்குறைவா நம்ம வந்து தூக்கி போட்டுறோம். இப்ப நம்ம போடுற பிளாஸ்டிக் வந்து ஐயோ இது வந்து ஒரு உயிரினத்தை பாதிக்கும் அப்படின்னு நமக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பா வந்து நம்ம தூக்கி போட மாட்டோம். ஆனா இன்னைக்கு எங்க பாருங்க பிளாஸ்டிக், ஏன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல. இது வந்து கண்டிப்பா வந்து பல்லுயிரை போய் பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இருந்தா நம்ம கண்டிப்பா பிளாஸ்டிக்க போட மாட்டோம். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் ஒரு வேஸ்ட டம்ப் பண்ற இடமா தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நல்லா சின்ன வயசுல போகும்போது தண்ணிகள் ஓடினா கூட நம்ம வந்து அள்ளி குடிச்சோம். எல்லாமே நம்ம வந்து பாட்டில் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல வந்து சவுதி அரேபியால தண்ணிக்கு தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றது ஒரு செய்தியா இருந்துச்சு. நானே சொல்லியிருக்கேன் என்ன தண்ணிக்கு விலையா அப்படின்ற மாதிரி. ஆனா இது ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப கேஷுவலா போயிடுச்சு. இதே நிலை நீடித்தா நம்ம ஒரு காலத்துல காத்துக்கும் நிலைமை கண்டிப்பா வரும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மக்கள் கிட்ட இருக்கிற விழிப்புணர்வு வந்து இது போதாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்ப இந்த வனவிலங்குகள் இருக்கிறத வந்து என்ன மாதிரியான, அதாவது மனிதர்கள்ட்ட வந்து என்ன மாதிரியான அச்சுறுத்தல்களை வந்து சந்திக்கிறது சார்?
வன விலங்குகள் அப்படின்னாவே வந்து அது வனத்துல வாழக்கூடியது. எப்படி வந்து நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், வேற யாருன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து வந்தாங்கன்னா அவரோட நம்ம வந்து ஒரு அந்நியர் போலதான் நம்ம வந்து பாக்குறோம். அவங்க வந்து வீட்டுல உட்காந்தாங்கன்னா வந்து ஒரு பயம் இதோ மரியாதையா உட்காந்துட்டு போயிடுறாங்க. வன விலங்குகள் வந்து காடுன்றது வன விலங்குகளுடைய வீடுங்க. இப்போ நம்ம சில பேர்லாம் வந்து வனத்துக்குள்ள போகும்போது அங்க சில போர்டு எல்லாம் எழுதியிருக்கு என்னன்னு, இங்கு வனவிலங்குகள் கிராஸ் ஆகும் இடம் அப்படின்னு சொல்லி போகும். வனவிலங்கு கிராஸ் ஆகுறது இல்லைங்க, நாம தான் ரோடு போட்டு நாம தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மக்களுடைய மனநிலை பத்து மாறணும். இது வனவிலங்குகள் வீடு. அந்த வனவிலங்குகள் வீடுல நாம எப்படி ஒரு வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப பொறுமையா உட்காந்துட்டு நம்ம பசங்களையும் அமைதியா உட்கார சொல்லிட்டு மரியாதையா வந்துடுறோமோ அதே மாதிரி வனவிலங்கு வீடுகளுக்கிட்ட நம்ம வண்டியை ஓட்டும் போது ரொம்ப பொறுமையா ஓட்டணுங்க. அந்நிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் பஸ்ட் நமக்கு வரணும். வனவிலங்குகள் வந்து எப்ப எப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துன்னா, வனவிலங்குகள் வந்து காட்டை விட்டு எப்ப வெளியே வருதுன்னா, ஒண்ணு உணவு கிடைக்காத சமயத்துல, இன்னொன்னு தண்ணி கிடைக்காத சமயத்துல. இது ரெண்டுனா வந்து இன்னொன்னு நாம வந்து காடுகளை அழிக்கும் போது, அதனுடைய வீடுகள் அழியும் போது வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வருதுங்க. நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது மூணும் கிடைச்சிருச்சுன்னா வந்தா எந்த அடிமலும் வந்து காட்டை விட்டு வெளியே வராது. ஏன்னா காடுன்றதுக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். பாதுகாப்பான இடத்தை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா அந்த வனவிலங்குகள் மனிதர்களை சந்திக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியுங்க. நிறைய அனிமல்கள், பொதுவா அனிமல்கள் எல்லாமே மனிதர்களை விட்டு அப்பால் தூர தள்ளி இருக்கத்தான் பார்க்கும். நீங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா யானையே வந்தா கூட, யானை வந்துச்சுன்னா நம்மளை பார்த்துன்னா யானை ஓடி போயிடும். அதே மாதிரி புலிகள், புலி பார்த்துச்சுன்னா புலி ஓடி போயிடும். இதுதான் வந்து ஏன்னா வன அந்த இயற்கையில வந்து ஒவ்வொரு அடுக்கா இருக்கும்போது அந்த அடுக்குல இப்ப வந்து கீழே வந்து மீன்கள் இருக்கு, அடுத்து தவளைகள் இருக்குது, அடுத்து ஊர்வனை, அடுத்து பரப்பனை, அடுத்து பாலூட்டிகள், அப்புறம் வந்து நம்ம பரிணாமத்துல மனிதர்கள் இருக்கும். இந்த அடுக்கில வந்து ஒன்னொன்னு பார்க்கும்போது ஒண்ணுக்கு அதுக்கு மேல அந்த ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி இப்ப மீன்கள் தவளை வந்து பாம்பை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், பறவைகளை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி பறவைகள் வந்து பாலூட்டிகள் இந்த மாதிரி இது பார்க்கும்போது பயம் இருக்கும். எல்லா விலங்குகளும் கடைசியில மனிதனை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா மனிதன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல், அதனால தெரியும். அது மேக்சிமம் வந்து விலகிதான் இருக்கு பார்த்தோம். ஆனா காடுகள்ல இருந்து வேற வழி இல்லாம கண்டிப்பா உணவு அவசியம், நீர் அவசியம். அதை தேடி வரும்போதுதான் மனிதனுக்கும் ஒரு விலங்குகளுக்கும் உண்டான ஒரு மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும்.
இப்ப இந்த மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய மோதல்கள் தகவல் சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் அதிகமா எந்தெந்த அனிமல்களுக்கு எல்லாம் வந்து மோதல் ஏற்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து புலிகள், யானைகள், அப்புறம் வந்து காட்டு மாடு, இந்தியன் கார்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நம்ம வைல்டு போருங்க, காட்டு பன்றி. இது பொதுவா இதுக்குள்ளதான் வந்து மனித விலங்கு மோதல் நடைபெறுதுங்க. இப்ப நீங்க யானை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யானைகள் வந்து நாளைக்கு வந்து 250 கிலோ உணவு தேவைப்படுது, 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்காதுங்க. வந்து அது ஒரே இடத்துல இருந்து ஒரு காட்டுல இருந்து 250 கிலோ உணவு ஒரு இடத்துல சாப்பிட்டுச்சுன்னா, ஒரு 10 யானை இருந்து 250 கிலோ ஒவ்வொன்னு 250 கிலோ என்ன செய்ய பாத்துச்சுன்னா அந்த இடமே காலி ஆயிடுங்க, ஃபாரஸ்ட் வனம் அழிஞ்சு போயிடும். ஆனா இது என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணிக்கும் பிளஸ் 250 கிலோ உணவும் தேடி 60 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி யானைகள் வந்து எல்லா யானைகளும் ஒரு இடத்துல வந்து காங்கிரிகேட் ஆகும். ஏன் அதுக்கு எதுக்காக அப்படின்னா, அது வந்து மேட்டிங்காக, அது வந்து இந்த வலசை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலசை பாதை போகும்போது கரெக்டா இந்த வருஷத்துல எந்த பாதையில போகுதோ அதே வருஷத்துல நான் அடுத்த வருடமும் அதே பாதையில பயன்படுத்தும். அதீத ஞாபக சக்தி உண்டுங்க. அதே மாதிரி தண்ணி எங்க இருக்கும் அப்படின்னு யானைக்கு கண்டிப்பா அதுக்கு அதே மாதிரி அதிக அது ஒரு பெரிய அறிவு அதுக்கு. இந்த மாதிரி வலசை பாதைகள் போகும்போது என்ன பண்றோம், சில இடத்துல வந்து அந்த வனங்களுடைய அளவு ரொம்ப குறுகிய பாதையா இருக்கும். அதை வந்து எலிபென்ட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலிபென்ட் காரிடாரை என்ன பண்ணுவோம், மனிதர்கள் வந்து அந்த அந்த பகுதியை ஆக்கிரமிச்சு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் இல்லனா எலிபென்ட் ட்ரெஞ்ச் இருக்கு, எலிபென்ட் ப்ரொடெக்டட் ட்ரெஞ்ச் வெட்டி அந்த பாதையை நாம வந்து மறிச்சிருவோம். அந்த மாதிரி மறிக்கும் போது ஏனை என்ன பண்ணோம், அது தொடர்ந்து போகிறதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட் பாதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேற வழி இல்லாம மனிதர்களுடைய பகுதியில தான் அது போக வேண்டிய பாதையாக இருக்குது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மருதமலை ஒரு ஒரு காரிடார், இப்ப அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மலைகள் ஓரம் வந்து நல்லா நிறைய வீடுகள் வந்துருச்சு, அப்புறம் மருதமலை படிக்கட்டுகள் இதெல்லாம் வந்து ஒரு காரிடார் ஏரியா பிளாக் பண்ணப்பட்ட பகுதி. இப்ப அது என்ன பண்ணோம், வேற வழியை தேடி வரும்போது கண்டிப்பா ஹியூமன் ஹேபிடேஷன் அதாவது மக்கள் வாழக்கூடிய பகுதியில அது உள்ள வந்து மறுபடியும் அது ஒரிஜினல் பாதையில போகிறதுக்கு பார்க்கும். இந்த மாதிரி வரும்போது மனித விலங்கு மனித மோதல் வந்து ஏற்படுது. இன்னொன்னு என்னன்னா இப்போ அந்த வலசை பாதையில வரும்போது மனிதர்கள் அந்த காடு ஓரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் விளைநிலங்கள்ல யானைகளுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து விளைவிக்கிறாங்க, கரும்பு வாழை தென்னை இந்த மாதிரி எது இதெல்லாம் வந்து கரும்புகள் யானைக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி உணவுகளை விளைவிக்கும் போது யானைகள் வந்து அந்த பயிர்களை வந்து சேதப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து சேதப்படுத்தும் போது அப்போ அங்க வந்து அங்கேயும் மனித விலங்கு மோதல் ஏற்படுது. ஸோ மெயினா வந்து அந்த வலசை பாதை வலசை போகக்கூடிய பாதையில வந்து எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி குறுக்கீடுகள் இருக்குதோ அந்த மாதிரி இடங்களை கண்டறிந்து அரசாங்கம் வந்து அதை கையகப்படுத்தும், கையகப்படுத்தி அந்த வலசை பாதையை வந்து எந்த தங்கு தடை இல்லாம பண்ணோம்னா மனித விலங்கு மோதல் ஏற்படுவதை தடுக்கலாம்.
சார் இப்போ அதே போல இந்த பல்லுயிர்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அது தெரியப்படுத்த வேண்டிய தகவல் என்ன சார்?
வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 இருக்குதுங்க, நிறைய வனவிலங்கு சட்டங்கள் இருக்குது. அப்புறம் 2001 பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு இருக்குதுங்க, அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற அளவுல இருக்குது. இந்த இரண்டு சட்டங்களுமே மிக வலுவான சட்டங்கள். மக்கள் வந்து வனத்துக்குள்ள போகும்போது அவங்க கண்டபடி எதையாவது உன தூக்கிட்டு வந்துடுறாங்க, வந்து எதையுமே எடுக்கிறதுக்கு யாருக்கும் வந்து எந்த விதமான அனுமதியும் கிடையாது. வந்து எந்த ஒரு பொருளும் வந்து இயற்கை வந்து எந்த பொருளையும் வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க. வந்து அதே மாதிரி எந்த உயிரினங்களையும் எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாம வந்து கிரியேட் பண்ணாது. ஒவ்வொரு உயிரினுடைய கிரியேஷனுக்கும் அது ஒரு காரணம் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ட விழிப்புணர்வு இந்த நாம பண்ணோம்னா இது இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து குறைவாக தான் இருக்கு. யாரும் காட்டுக்குள்ள போனா எந்த ஒரு பொருளையும் அங்கிருந்து தூக்கிட்டு வரக்கூடாதுங்க, அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்ல தெரியாது. அதே மாதிரி அனுமதி இல்லாம காட்டுக்கு உள்ள நுழையக்கூடாது, ட்ரெஸ்பாஸ் கேஸ் போடுறதுக்கு வன அதிகாரிகளுக்கு உரிமை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும், அனுமதி இல்லாம காட்டுக்குள்ள உள்ள நுழையக்கூடாது, அனுமதி இல்லாம காடுகள்ல இருந்து எந்த பொருள்களையும் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் மக்கள் கிட்ட குறைவா தான் இருக்கு. வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில அது கொஞ்சம் குறைவா தாங்க இருக்கு.
இல்ல சார், இப்ப இந்த பல்லுயிர்களுக்கான வகைகள்ல உலக அளவுலயும் சரி இந்திய அளவுலயும் சரி இதோட செயல்பாடுகள் வந்து எந்த மாதிரி இருக்கு சார்?
அதாவது நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நிறைய வந்து இந்த பல்லுயிர் பாதுகாப்புக்காக வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க.
சார் இப்ப இந்த ஆறு ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு தொட்டு தொட்டு வந்து அதோட பாதிப்புகள் ஏற்படுனா அடுத்ததான் அதுக்கு என்ன செய்யலாம்?
ஆறுகள் இந்த மண் இடைப்பு ஏற்பட்டு ஆறுகள்ல நிற்கும் போது ஆறுகள் வந்து ஆறுகள் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இப்படி வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து புலிகள் வந்து மிக மிக அவசியம். அதுதான் வந்து இந்த இயற்கை சமநிலையை வந்து பாதுகாக்கிறதுல புலிகள் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கெடுக்குது. நம்ம வந்து ஒரு கீஸ்டோன் அம்பர்லா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி யானைகளையும் புலிகளையும் வந்து கீஸ்டோன் அம்பர்லா ஸ்பீசிஸ் அம்பர்லன்னா வந்து எப்படி ஒரு மழை வரும்போது எப்படி நம்ம குடை வந்து நம்ம ஒரு பாதுகாப்பு தான் இருக்குதோ அதே மாதிரி இந்த யானைகளும் புலிகளும் இயற்கை சமநிலையை வந்து அதாவது ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க இயற்கை சமநிலை, இது ரெண்டையும் பாதுகாக்கிறது இது ரெண்டு உயிரினங்களும் பாதுகாக்கிறதுனால இதை வந்து அம்பர்லா கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த சாதாரண மனிதர்கள் நினைக்கலாம் ஏனை வந்து நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துத வந்து நம்ம பயிர் அழிக்குது சில வந்து சில பேர்த்த வந்து கொண்டுடுது, பட் இருந்தும் ஏன் வந்து நம்ம இதுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரண மனிதர்கள் கேள்வி கேட்கலாம், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம இயற்கையில வந்து இந்த புலிகளும் யானைகளும் என்ன பங்களிக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா வந்து வன விலங்குகளை வந்து நம்ம வந்து கையெடுத்து கும்பிடுவோம், பாதுகாக்கிறதுக்கு கையெடுத்து கும்பிடுவோம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிகள், அவங்க பாத்தீங்கன்னா வன விலங்குகளை தான் வந்து தெய்வங்களா வணங்கினாங்க. நீங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா புலிகளை வணங்கினாங்க, யானைகளை வணங்கினாங்க. ஏன்னா அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க அந்த காலங்கள்ல. அதனால இந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். ஆனா மனிதர்கள் இப்ப வந்து நம்ம இயற்கையை விட்டு தூர நின்று நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இயற்கைக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை ஒரு சூழல்ல வாழ்றதுனால நம்ம இந்த வன விலங்குகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அதனால நம்ம வந்து இயற்கையை வந்து புரிஞ்சிட்டோம்னா வன விலங்குகளை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மரியாதை எஃபெக்ட் கொடுத்து ஒரு மரியாதை உள்ள ஒரு உயிரினமா நம்ம அதை போற்றி பாதுகாப்போம்.
இப்ப அந்த ஒரு குறிப்பிடத்தக்க விலங்குகள் வந்து அது ஒரே இடத்துலயே மட்டும் வாழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதை பத்தி கூட கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
சில உயிரினங்கள் குறிப்பிட்ட இடத்துல அதை வந்து ஒரு எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டமிக் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கும், வேற இடத்துல இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய உயிரினுடைய வாழ்வதற்கு தேவையான சூழல் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேற எந்த இடத்துலயும் இருக்கல இல்லை. அது ஒரு காரணம். இன்னொன்னு இந்த மாதிரி உயிரினங்கள் அதாவது இந்த எண்டமிக் ஸ்பீசிஸினுடைய அதாவது இனப்பெருக்க வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரி இருக்காது. இது வந்து இந்த இனப்பெருக்க பிரீடிங் கெப்பாசிட்டிஸ் இனப்பெருக்கத்துடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைச்சு. இதெல்லாம் வந்து ஒரு சூழல் மாற்றம் ஏற்பட்டால் இந்த விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சிரும். அதாவது ஈக்காலஜிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்டமிக் ஸ்பீசிஸ்லாம். அதாவது இந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வாழ்றதுனால அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்.
இப்ப வந்து இந்த வனவிலங்குகள் வந்து அழியக்கூடிய தருவாயில வந்து இருக்கிறதும் அதற்கான காரணமும் என்ன சார்?
மனிதனுடைய பேராசை ஒண்ணு. அதாவது மனிதனுடைய நீடு என்னவோ அதை வந்து இயற்கை வந்து பூர்த்தி செய்யும். மனிதனுடைய பேராசையை வந்து இயற்கை வந்து பூர்த்தி செய்யாது. இப்போ மனிதனுடைய பேராசையினால இப்ப வனவிலங்குகளை வந்து நிறைய வனவிலங்குகளை கொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம வந்து அதை வந்து பெட்டா வச்சுக்கிறோம், அதே மாதிரி அதனுடைய வனவிலங்குடைய தோலுக்காக உணவு அந்த உணவுக்காக, அப்புறம் சில பாடி பாட்டு பாத்தீங்கன்னா வந்து கொம்பு, யானை தந்தம், காண்டாமிருகத்தினுடைய கொம்பு, அப்புறம் சில வந்து இந்த யானை வனவிலங்குகள் பாடி பார்ட்ஸ் வந்து சிலதெல்லாம் மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்காக கொள்றோம். விஷயங்களுக்காக கொள்ளும் போது வனவிலங்குகள் வந்து அதை வந்து அரிதாகிட்டு வந்துருதுங்க. என்டேஞ்சர்னா அரிதாகிட்டு வந்துருது. இந்த மாதிரி பொருள்களை வந்து மனிதர்கள் யாரும் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த விழிப்புணர்வு நமக்கு வரணும். வனவிலங்குகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை வாங்குறத நம்ம நிறுத்தினோம்னா அவன் வனவிலங்குகளை வந்து வேட்டையாடுவது குறைஞ்சிரும், கண்டிப்பா குறைஞ்சிரும். ஸோ காப்பாற்றணும் அப்படின்னா வனவிலங்குகள் சம்பந்தமான பொருள்களை நாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சத்தியம் எடுத்துக்கலங்க. அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா வனவிலங்குகள் வேட்டையாடுவது தவிர்க்கப்படும்.
சார், இப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த பல்லுயிர்களுக்கான வகைகள்ல என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருந்தா நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட அப்படிங்கிற பத்தி என்னன்னு தகவல் சார்?
போகும்போது வனவிலங்கு காடு சம்பந்தமான சொல்ற அந்த அறிவுறுத்தல்கள் இருக்குதோ அந்த அறிவுரையை வந்து நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க. இன்னொன்னு, நம்ம காடுகளுக்கு போகும்போது எந்த விலங்குகளுக்கும் வந்து நம்ம உணவு கொடுக்க கூடாது. ஏன்னா இயற்கை வந்து ஒரு உயிரியை வந்து படைக்கும் போதே அதுக்கு ஒரு வேலை கொடுக்குது. இந்த வேலைக்காக இந்த உயிரியை வந்து வந்து இயற்கை படைக்குது. நம்ம அதே மாதிரி இயற்கை படைக்கும் போது இயற்கை வந்து அதுக்கு என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்றது இயற்கைக்கு தெரியும். இப்ப நம்ம போய் உணவை வந்து வனவிலங்குக்குள் கொடுக்கும் போது அது உணவு பழக்கத்தை மாத்திக்கிட்டு பழக்கத்தை மாத்தும் போது அந்த வந்து அந்த வனவிலங்கு என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலை தடைபடும். உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரலா நம்ம காடுகளுக்கு போகும்போது குரங்குகளுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுப்போம். கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குரங்குகளுடைய வேலை என்ன, அது வந்து அங்க இருக்க தலைகளை வந்து இலைகளை வந்து உண்ணும், பழங்களை வந்து சாப்பிடும். சாப்பிட்டு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது வந்து அந்த டிராப்லெட் வந்து நம்ம அந்த கழிவு பண்ணும்போது அதுல இருந்து விதைகள் வந்து வேற இடத்துல பரவும். காடுகள் தான் உண்டாகுதுங்க. விதை பரவுதல் வேலையே நம்ம செய்ய விடாம தடுக்கிறோம் நம்ம உணவு கொடுக்கறது மூலம். அதனால மக்கள் வந்து காடுகளுக்கு போகும்போது எந்த விலங்குகளுக்கும் உணவு கொடுக்க கூடாது. நம்ம சாப்பிடுற உணவு வந்து அதனுடைய உணவு அல்ல. இயற்கை வந்து அதற்கு தேவையான உணவுகளை காடுகள் காடுகள்ல இருக்குது, அது கொடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம காடுகள்ல போகும்போது வனவிலங்குகளை வந்து நம்ம வந்து டீசிங் பண்ண டீஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது வந்து கோபப்படும், வனவிலங்குகள் கோபப்படும் போது தான் அது வந்து நம்ம வந்து கடிக்கிறது. இதெல்லாம் வனத்துக்குள்ள வந்து கார் ஓட்டும் போது தயவு செஞ்சு யாரும் வேகமா போகாதீங்க. இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்பெல்லாம் வந்து வேக தடை போட்டிருக்காங்க. அது வந்து மக்கள் வந்து காருக வாகனங்களை வந்து வேகமா ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக, அது நமக்காகவே தெரியணுங்க. அதாவது ஒரு வேகத்தடை போட்டுதான் அதை வந்து நம்ம நம்ம வேகத்தை குறைக்கின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நம்ம வேகத்தடை இல்லைனா இல்லாத இடங்கள்ல கூட நம்ம வந்து வாகனங்களை வந்து ஸ்லோவா ஓட்ட கத்துக்கணும். அப்புறம் வந்து காடுகளை போகும்போது நம்ம எங்கேயும் வண்டிகளை வாகனங்களை நிறுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட்டுங்க வாகனங்களை எங்கேயும் நிறுத்தாதீங்க அப்படின்ட்டு. எந்த நேரத்துல வனவிலங்குகள் எப்படி பிஹேவ் பண்ணும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நல்லா வீட்டுல வளர்த்தக்கூடிய நாயே வந்து சில நேரத்துல வேற மாதிரி பிஹேவ் பண்ணிடுது. ஆனா வனவிலங்குகள் எப்படி இருந்தது, ஒரு வனவிலங்கை பார்த்தோம்னா நம்ம உடனே வண்டி நிறுத்தி நம்ம அது கிட்ட போய் போட்டோ எடுக்கிறாங்க, சில பேர் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்கள் தான் ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்கது, அப்படி செய்யக்கூடாது. வந்து அது முறைப்படி சரியில்லை, அந்த மாதிரி வேலைகளை வந்து செய்யக்கூடாது. அப்புறம் முடிந்த அளவுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச, அதாவது ஒரு காகம் தன் வாழ்நாள்ல 50,000 வந்து சீட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறீங்க. விதைக்குது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த இங்கு எடுக்க பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் முறைச்சி வரும். இதெல்லாம் வந்து இந்த காகங்கள் போட்ட எச்சத்துல இருந்து முளைக்கிறதான். காகம் வந்து ஒரு வாழ்நாள்ல 50,000 செடியை வந்து விளைவிக்கும் போது, இப்ப ஏன் மனிதர்கள் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்ற ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும், நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான நம்மளால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு செடியோ ரெண்டு செடியோ வச்சு நாம வந்து வளர்த்தணும், கண்டிப்பா வளர்த்தணும். இது வந்து நம்ம இயற்கைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு. இப்போ மரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால மரங்களினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம யாரும் உணர்றது கிடையாது. இப்போ மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிலிண்டர் அளவுக்கு ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கிறான். ஒரு சிலிண்டர் ஆக்சிஜனுடைய விலை என்னன்னா 700 ரூபாய். இப்போ இது நாம வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 சிலிண்டர்னுடைய அளவுக்கு வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அது வந்து 2,100 ரூபாயினுடைய அளவு. ஒரு வருடத்திற்கு வந்து 766,000 ரூபாய் நம்ம ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு மனிதன் வந்து சராசரியாக 65 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னா ஏறத்தாழ வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல் நம்ம அந்த ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு மரங்கள் தருது. இப்போ இவ்வளவு ஒரு விலை மதிப்பற்ற கொடுக்கக்கூடிய மரங்களை வந்து நாம வந்து யாரும் வெட்டாம வந்து பாதுகாக்கணும். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மரங்கள் வெட்டப்படும் போது அதை வந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து ஒரு அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு வந்து நம்ம தெரிவிக்கலாம், ஏங்க மட்ட மரம் வந்து இங்க வெட்டுறாங்க அப்படின்னு தெரிவிச்சாவே நம்ம வந்து இயற்கைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன். சும்மா அந்த இயற்கை மரங்கள் வெட்டப்படுறது அந்த மரங்கள் பாதுகாக்கப்படும். இன்றைய காலகட்டங்கள்ல வந்து வனவிலங்குகள் மரங்கள் செடி கொடிகள் இவையெல்லாம் மனிதர்கள் இல்லாம வாழ முடியும். ஆனா மனிதர்கள் வந்து மரம் செடி கொடிகள் வனவிலங்குகள் இல்லாம மனிதனால கண்டிப்பா வாழ முடியாது. பல்லுயிர் பெருக்க நாள்ல வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழியை வந்து நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம என்னால முடிந்ததை வந்து இந்த இயற்கை பாதுகாப்புல நான் பண்ணுவேன். ஒரு இந்த நாள்ல வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு மரத்து கன்றை வச்சு நான் பாதுகாப்பேன். வனவிலங்குகளுக்கு எந்த விதமான தீங்குகளும் நான் இனிமேல் செய்ய மாட்டேன். வனவிலங்குகளுக்கு தீங்கு செய்யக்கூடிய இன்டைரக்டான இதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதிமொழியை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்தோம்னா இந்த இயற்கை கண்டிப்பா இயற்கை பாதுகாத்து இந்த இயற்கையை நம்ம வந்து எப்படி அனுபவிக்கிறோமோ இதே இருக்கிற ரிசோர்ஸ வந்து முன்னோர்கள் எல்லாரும் செய்யணும். அதுல வந்து எல்லாரும் பங்கெடுத்துக்கணும் சொல்லி ஒரு இந்த வாய்ப்பளித்தமைக்கு புதுகை பண்பலைக்கும் புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய கருத்துக்களை இவ்வளவு தூரம் கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது பாரதியார் பல்கலைக்கழக சார்பாகவும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை அனைத்து ஆசிரியர் மாணவர்கள் சார்பாகவும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
உலக பல்லுயிர் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த பல்லுயிர் அப்படின்னா என்ன, அதை பாதுகாக்கக்கூடிய முறைகள் என்ன, அதற்கான சட்ட முறைகள் என்னெல்லாம் இருக்கு, முக்கியமான வகையில மனிதர்கள் பல்லுயிர்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற வந்து பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். இன்றைய தினத்தில் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரை சர்வதேச பல்லுயிர் பெருக்க தின சிறப்பை முன்னிட்டு உயிரின பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றி பல தகவல்களை வழங்கிய கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஏ மணிமேகலன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.